வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, வேளாண் கடன் தள்ளுபடி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக நேற்று ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டதால் இந்தியா முழுவதும் ரயில் சேவை முடங்கியது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி பல்வேறு வட மாநிலங்களிலிருந்து தலைநகர் டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணியாக சென்றனர். ஆனால் டெல்லியின் எல்லைகளில் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் தலைநகர் டெல்லியின் எல்லைகளில் விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே நேரம் இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் விவசாயிகளின் போராட்டம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது. இதனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் பல்வேறு விவசாய சங்கங்களுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது. ஆனாலும் இதுவரை இந்த விவகாரத்தில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இதனையடுத்து தங்களது போராட்ட வியூகத்தை மாற்றிய விவசாய சங்கங்கள் நேற்று நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தன. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை அன்று பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய வட மாநிலங்கள் உட்பட நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. வட மாநிலங்களில் விவசாயிகளின் ரயில் மறியல் போராட்டம் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க இந்தியா முழுவதும் விவசாயிகளின் போராட்டம் தீவிரம் அடையும் என்று கணிக்கப்படுகிறது. தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த 2ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள சோலை நகரில் 9 வயது சிறுமி திடீரென்று மாயமானார். சிறுமி காணாமல் போனவுடன் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆனாலும் 3 நாட்களாக தேடியும் அந்த சிறுமி கிடைக்கவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் கடந்த 5ஆம் தேதி அன்று அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் அந்த சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் 59 வயதுடைய விவேகானந்தன் மற்றும் 19 வயதுடைய கருணாஸ் என்று இருவர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரும் அந்த 9 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தனர். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் என்று பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி நகரமெங்கும் 2 நாட்களாக சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனை தர வேண்டுமென்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன்.
ஆமா, ஏன்டே சொன்னாங்க, பெண்கள் வந்து சொன்னாங்க அவனை என்கிட்ட குடுங்க சுட்டு தள்ளுறோம். நாங்க அந்த அம்மாவே சொன்னாங்க, அவன் முன்னால வைக்கிட்டோம் சுட்டு தள்ளிடுறேன், நாங்க தூக்குல போடுங்க எங்க முன்னால. நாங்க அவங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன், நிச்சயமா எனக்கும் அதே உணர்வு தான் இருக்கு. நின்னா சுட்டு தள்ளணும் தான் இருக்கு, எல்லாரும் தூக்குல தொங்க வைக்கணும் தான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஆக உணர்வோடு நான் அதில் ஒத்து போனா கூட சட்டத்தோடு நான் அதை உடனே அப்படி சொல்ல முடியாது. எனக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கிறது. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கொந்தளிப்பில் கேட்கிறார்கள். அதனால் உச்சபட்ச தண்டனை நிச்சயமாக வாங்கி கொடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், நாடு முழுவதும் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவின் தலைவர்கள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இதன் பலனாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி வடிவம் பெற்றது. அதன்படி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 21 இடங்களில் போட்டியிட உள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விடுதலை சித்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறது. அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியை முடிவு செய்வதற்கு முன்பாகவே திமுக கூட்டணியை முடிவு செய்து அதில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்துள்ளதும் நோக்கத்தக்கது. தமிழகம் தொடர்பான மற்றொரு செய்தி, கடந்த பல நாட்களாக தலைமறைவாக இருந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் ஜாஃபர் சாதிக்கை கடந்த சனிக்கிழமை அன்று டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு NCP எனப்படும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப இருந்த 50 கிலோ ரசாயன போதைப் பொருட்களை கைப்பற்றினர். இந்த சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அசோக்குமார் ஆகிய மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த சர்வதேச கடத்தல் கும்பலின் தலைவனாக ஜாஃபர் சாதிக் என்பவர் செயல்பட்டார் என்பது தெரிய வந்தது. ஜாஃபர் சாதிக் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக செயல்பட்டு வந்தவர் என்பதும் நோக்கத்தக்கது. ஜாஃபர் சாதிக் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 3500 கிலோ போதைப் பொருட்களை 45 முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பல 1000 கோடி ரூபாய் சம்பாதித்தார் என்று விசாரணையில் தெரிய வந்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி வெளியானதும் ஜாஃபர் சாதிக் திமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருந்து வந்தார். ஜாஃபர் சாதிக்கை இந்தியா முழுவதும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜாஃபர் சாதிக் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக மத்திய போதை மருந்து தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.